வீடியலின் வேள்விகள் படைத்திடவே, விடுதலை வாழ்வினை பகிர்ந்திடவே. வீடியலின் வேள்விகள் படைத்திடவே, விடுதலை வாழ்வினை பகிர்ந்திடவே. வாழ்ந்திடு இறை குளமே, வணங்கிடு இறைவனையே, புகழ்ந்திடு பழியினிலே, வளர்ந்திடு அன்பினிலே. ஆனந்த கீதங்கள் முழங்கிட எழுவோம், ஆண்டவர் ஆலயம் நுழைந்திடுவோம். ஆனந்த கீதங்கள் முழங்கிட எழுவோம், ஆண்டவர் ஆலயம் நுழைந்திடுவோம்.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே
ஆமென்.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பை மகிழ்வோடு கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் உயிர்த்த ஆண்டவருடைய வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி கொள்ளுகிறேன். இந்த நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களை சந்திக்கிறார், சீடர்களுக்கு தோன்றுகிறார். சீடர்கள் இயேசு உயிர்த்து விட்டாரா இல்லையா என்கின்ற பயத்தில், கலக்கத்தில், குழப்பத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு அவர்களுடைய குழப்பத்தை தீர்த்து வைக்கிறார், அவர்களுடைய உள்ளத்திற்கு அமைதியை கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலே வரக்கூடிய பயம், கலக்கம், கண்ணீர், குழப்பம் அனைத்தையும் உயிர்த்த ஆண்டவர் தீர்த்து வைக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை இதன் வழியாக நாம் அறிந்து கொள்கிறோம். எனவே நம்மை முழுவதுமாக ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் அமைதியை தர வேண்டும் என்று இந்த வழியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானக தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமீன்.
ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமர் அது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோ. ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேலிறக்கமாயிரும், உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும், தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேலிறக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீ ஒருவரே தூயவர், நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவர், மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ
மன்றாடுவோமாக. உமது பெயரை அறிக்கையிடுவதில் பல மக்களினங்களை ஒன்று சேர்த்தருளினீரே. திருமுழுக்கு தண்ணீரால் புது பிறப்பு அடைந்தவர்கள் மனங்களில் ஒரே நம்பிக்கையும் செயல்களில் ஒரே பரவிறக்கமும் கொண்டிருக்க அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ.
முதல் வாசகம், திருத்தூதர்கள் பணிகள் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 3, இறை திருவசனங்கள் 11-26 முடிய. கால் ஊனமுற்றி இருந்தவர் நலமடைந்த பின் பேதுருவையும் யோவானையும் விடாமல் பற்றி கொண்டிருக்க எல்லா மக்களும் திகிலுற்று சாலமோன் மண்டபம் என்னும் இடத்திற்கு ஒரு சேர ஓடி வந்தனர். பேதுரு இதை கண்டு மக்களை பார்த்து கூறியது, எருசலேம் மக்களே, நீங்கள் ஏன் இதை பார்த்து வியப்படைகிறீர்கள்? நீங்கள் எங்கள் சொந்த வல்லமையாலோ இறைப்பற்றாலோ இவரை நடக்க செய்துவிட்டது போல் ஏன் எங்களை உற்று பார்க்கிறீர்கள்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்னும் நம் மூதாதையரின் கடவுள் தம் ஊழியர் இயேசுவை பெருமைப்படுத்தினார். ஆனால் நீங்கள் அவரை புறக்கணித்து பிலாத்துவிடம் ஒப்படைத்து விட்டீர்கள். அவருக்கு விடுதலை தீர்ப்பு அளிக்க முயன்றபோது நீங்கள் அவரை மறுதளித்தீர்கள். நீங்கள் தூய்மையும் நேர்மையுமானவரை மறுதளித்து கொலையாளியை விடுதலை செய்யுமாறு வேண்டிக் கொண்டீர்கள். வாழ்வுக்கு ஊற்றானவரை நீங்கள் கொன்றுவிட்டீர்கள். ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிரோடு எழுப்பினார். இதற்கு நாங்கள் சாட்சிகள். இதோ உங்கள் கண்முன் நிற்கின்ற இவர் உங்களுக்கு தெரிந்தவர். இயேசுவின் பெயரே இவருக்கு வலுவூட்டியது. அவர் பெயர் மீது கொண்டிருந்த நம்பிக்கையால்தான் இது நடந்தது. இந்த நம்பிக்கையே உங்கள் அனைவர் முன்பாகவும் அவருக்கு முழுமையான உடல் நலத்தை கொடுத்துள்ளது. அன்பர்களே, நீங்கள் உங்கள் தலைவர்களுக்கும் அறியாமையினாலேயே இப்படி செய்துவிட்டீர்கள் என எனக்கு தெரியும். ஆனால் கடவுள் தம் மேசியா துன்புற வேண்டும் என்று இறைவாக்கினர் அனைவரின் வழியிலாக முன்னறிவித்ததை இவ்வாறு நிறைவேற்றினார். எனவே உங்கள் பாவங்கள் போக்கும் பொருட்டு மனம் மாறி அவரிடம் திரும்புங்கள். அப்போது ஆண்டவர் புத்துயிர் அளிக்கும் காலத்தை அருளி உங்களுக்காக ஏற்படுத்திய மெசியாவாகிய இயேசுவை அனுப்புவார். விண்ணேற்றமடைந்த இயேசு யாவும் சீர்படுத்தப்படும் காலம் வரை விண்ணுலகில் இறங்கி வர வேண்டும். பழங்காலத்தில் தூய இறைவாக்கினர் வழியாக கடவுள் இந்த காலத்தை குறித்து கூறியிருந்தார். மோசேயும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்கள் சகோதரரிடமிருந்து என்னை போலவே ஒரு இறைவாக்கினரை தோன்ற செய்வார். அவர் உங்களுக்கு கூறும் எல்லாவற்றிற்கும் நீங்கள் செவிசாயுங்கள். அந்த இறைவாக்கினருக்கு செவிசாய்த்து கீழ்ப்படியாத எவரும் மக்களினின்றும் அடியோடு அழிக்கப்படுவர் என்று கூறியுள்ளார். சாமுவேல் தொடங்கி இறைவாக்குரைத்த அனைவரும் இந்த காலத்தை பற்றி அறிவித்து வந்தனர். அந்த இறைவாக்கினர் உரைத்தவற்றை உரிமையாக்கி கொள்பவர்கள் நீங்கள். கடவுள் ஆபிரகாமிடம் உன் வழிமரபினர் வழியாக மண்ணின் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்று கூறி உடன்படிக்கை செய்தார். கடவுள் உங்கள் மூதாதையரோடு செய்த அந்த உடன்படிக்கையையும் உரிமையாக்கி கொள்பவர்கள் நீங்களே. ஆகையால் நீங்கள் அனைவரும் உங்கள் தீச்செயல்களை விட்டு விலகி ஆசி பெற்று கொள்வதற்காகவே கடவுள் தம் ஊழியரை தோன்ற செய்து முதன் முதல் உங்களிடம் அனுப்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல். நீங்கள் அனைவரும் சொல்ல வேண்டிய பதிலுரை: ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. 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 ஆண்டவரே, எங்கள் தலைவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார்? மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம். ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. ஆயினும் அவர்களே கடவுள் ஆகிய உமக்கு சற்றே சிறியவர் ஆக்கியுள்ளி மாட்சியையும் மேன்மையும் அவர்களுக்கு முடியாக சூட்டி உள்ளே. உமது கை படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி செய்துள்ளே.
எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளே. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. ஆடு மாடுகள் எல்லா வகையான காட்டு விலங்குகள் வானத்து பறவைகள் கடல் மீன்கள் ஆழ்கடலில் நீந்து செல்லும் உயிரினங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளே. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியினால் இதுவே. இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம், அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம்மான்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூயனர் செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே, மாட்சி உமக்கே.
அதிகாரம் 24, இறை வார்த்தைகள் 35 முதல் 48 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் இயேசு அப்பத்தை பிட்டு கொடுக்கும்போது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். சீடர்கள் இவ்வாறு பேசிக்கொண்டிருந்தபோது இயேசு அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று அவர்களை வாழ்த்தினார். அவர்கள் திகிலுற்று அச்சம் நிறைந்தவர்களாய் ஓர் ஆவியை காண்பதாய் நினைத்தார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? ஏன் இவ்வாறு உங்கள் உள்ளத்தில் ஐயம் கொள்கிறீர்கள்? என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், நானேதான். என்னை தொட்டு பாருங்கள், எனக்கு எலும்பும் சதையும் இருப்பதை காண்கிறீர்களே, இவை ஆவிக்கு கிடையாதே என்று அவர்களிடம் கூறினார். இப்படி சொல்லி தம் கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். அவர்களோ மகிழ்ச்சி மேலிட்டு நம்ப முடியாதவர்களாய் வியப்புக்கு உள்ளாகி இருந்தார்கள். அப்போது அவர் அவர்களிடம், உண்பதற்கு இங்கே உங்களிடம் ஏதேனும் உண்டா என்று கேட்டார். அவர்கள் வேக வைத்த மீன் துண்டு ஒன்றை அவரிடம் கொடுத்தார்கள். அதை அவர் எடுத்து அவர்கள் முன் அமர்ந்து உண்டார். பின்பு அவர் அவர்களை பார்த்து, மோசேயின் சட்டத்திலும் இறைவாக்கினர் நூல்களிலும் திருப்பாடல்களிலும் என்னை பற்றி எழுதப்பட்டுள்ள அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று நான் உங்களோடு இருந்தபோதே உங்களுக்கு சொல்லியிருந்தேனே என்றார். அப்போது மறைநூலை புரிந்து கொள்ளுமாறு அவர்களுடைய மனக்கண்களை திறந்தார். அவர் அவர்களிடம், மெசியா துன்புற்று இறந்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்றும், பாப மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது, இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள் என்றார்.
ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
சொல்கின்றோமா செய்கின்றோமா? இயேசுவில் பிரியமானவர்களே, பாஸ்கா என் கிழமையில் பயணித்து கொண்டிருக்கிறோம். உயிர்ப்பின் அனுபவத்தை நமதாக்கி கொண்டிருக்கிறோம். உயிர்த்த ஆண்டவர் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இன்றைய வாசகங்கள் இயேசுவினுடைய உயிர்ப்பின் அனுபவத்தை பெறுவதற்கு முன்பாக சீடர்களுடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருந்தது, இயேசுவினுடைய உயிர்ப்பின் அனுபவத்தை பெற்ற பிறகு எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை பற்றி விளக்குகின்றன. நற்செய்தியில் பார்க்கின்றோம், உயிர்ப்பை பற்றி சீடர்கள் கேள்விப்படுகிறார்கள். கல்லறைக்கு சென்று பார்க்கிறார்கள். மகதல மரியா இயேசுவை கண்டதாக சொல்கிறார். எம்மாவு ஊருக்கு சென்ற இரண்டு சீடர்கள் இயேசுவை கண்டதாக சொல்கிறார்கள். இவை அனைத்தும் சீடர்களின் மனதில் குழப்பத்தையும் அச்சத்தையும் கவலையையும் ஏற்படுத்துகின்றன. இந்த மனநிலையில் இருந்த சீடர்களுக்கு இயேசு தோன்றுகிறார். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்துகிறார். தன் கைகளையும் கால்களையும் காண்பித்து உணவு உண்டு தான் உயிர்த்ததை இயேசு நிரூபிக்கிறார். மறைநூலில் தன்னை பற்றி கூறப்பட்டிருப்பதை விளக்கி கூறுகிறார். இறுதியில் சாட்சிய வாழ்வு வாழ சீடர்களை அழைக்கிறார். அன்புக்குரியவர்களே, இயேசு சீடர்களை தேர்ந்தெடுத்தது எதற்காக என்றால் சாட்சிய வாழ்வு வாழ்வதற்காக தான். சீடர்களுடைய எண்ணமெல்லாம் வேறு விதமாக இருந்தது. யார் நம்மிலே மிகப்பெரியவராக இருக்கிறார் என்று தங்களோடு அவர்கள் விவாதம் செய்து கொண்டிருந்தார்கள். இயேசு அரசாட்சியை பிடிப்பார், அவர் அரசுரிமையை பெறும்போது அவருடைய வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் அமர்வது யார் என்று போட்டி போட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு, உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்று சொல்லி அதற்காக தயாரித்து கொண்டிருந்தார். அந்த பணியை இயேசு அன்புக்குரியவர்களே இன்று தொடங்கி வைப்பதாக நாம் நற்செய்தியிலே காண்கின்றோம். வார்த்தைகளால் மட்டுமல்ல, வாழ்வாலும் கடவுளுடைய நற்செய்தியை அவர்கள் பறைசாற்ற வேண்டும் என்று இயேசு விரும்பினார். எனவேதான் இயேசு இந்த நற்செய்தியிலே கூறுகிறார். பாருங்கள், லூக்கா நற்செய்தி 24:48 நீங்கள் சாட்சிகள். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திலே நாம் இரண்டு குழுவினரை பார்க்க முடியும். ஆங்கிலத்திலே நாம் சொல்லுகிறோம், பிரீச்சர்ஸ், டூவர்ஸ். பிரீச்சர்ஸ் என்றால் போதிப்பவர்கள், டூவர்ஸ் என்றால் செயல்படுத்துபவர்கள். வேறு வார்த்தையில் சொல்ல வேண்டுமென்றால் ஒரு குழுவினர் சொல்பவர்கள், மற்றொரு குழுவினர் செயல்படுத்துபவர்கள். ஆண்டவர் இயேசு தன் பணி வாழ்விலே இத்தகைய குழுவினரை பற்றி பேசுகின்றார். மத்தேயுவின் செய்தி 5:20 நாம் காண்கின்றோம், மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும் என்று தன்னுடைய சீடர்களுக்கு அவர் சொல்லுகிறார். மத்தேயுவின் செய்தி 23:3 இறைவார்த்தைகள் 1-3 நாம் காண்கின்றோம். அங்கு மக்கள் கூட்டத்தையும் சீடர்களையும் பார்த்து இயேசு கூறுகிறார். பாருங்கள், மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் மோசேயின் அதிகாரத்தை கொண்டிருக்கின்றனர். ஆகவே அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகிறார்களோ அவற்றையெல்லாம் கடைபிடித்து நடந்து வாருங்கள். ஆனால் அவர்கள் செய்வது போல் நீங்கள் செய்யாதீர்கள், ஏனெனில் அவர்கள் சொல்வார்கள் செயலில் காட்ட மாட்டார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்கள் சொல்வார்கள் செயலில் காட்ட மாட்டார்கள் என்று சொல்லுகிறார். லூக்காநற்செய்தி 6:46 நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு அங்கு இருவகை அடித்தளத்தை பற்றி பேசுகிறார். அப்படி பேசுகின்ற பொழுது முதல் வசனம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், லூக்காநற்செய்தி 6:46 நான் சொல்பவற்றை செய்யாது, என்னை ஆண்டவரே ஆண்டவரே என கூப்பிடுகிறீர்கள் என்று சொல்லுகிறார். ஆக கடவுளுடைய வார்த்தையை நாம் கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். கடவுளுடைய வார்த்தை இதுதான் சொல்லுகிறது என்று நமக்கு தெரியும்.
இப்படி நடந்தால் நாம் கடவுளுக்கு உகந்தவர்களாக இருப்போம் என்பது நமக்கு தெரியும். ஆனால் எங்கு பிரச்சனை இருக்கிறது? அதை செயல்படுத்துவதற்கு நாம் தவறிவிடுகிறோம். செயல்படுத்துவதற்கு நம்முடைய மனதை நாம் தயாரிக்காமல் விட்டுவிடுகிறோம் அன்புக்குரியவர்களே. ஆனால் தான் பணி செய்தபோது இயேசு சொன்ன அந்த வார்த்தையை இன்று தன் சீடர்களுக்கு சொல்லுகிறார், நினைவூட்டுகிறார். அது என்னவென்றால், நீங்கள் சாட்சிகள் என்பதுதான். இயேசுவின் இந்த பணியை சீடர்கள் தங்களுடைய வாழ்விலே செய்து காண்பித்தார்களா என்று பார்த்தால், செய்து காண்பித்தார்கள். இதைதான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம் அன்புக்குரியவர்களே. திருத்தூதர் பணிகள் 3:15 இப்படி இருக்கிறது, வாழ்வுக்கு ஊற்றானவரை நீங்கள் கொன்றுவிட்டீர்கள், ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிரோடு எழுப்பினார். இதற்கு நாங்கள் சாட்சிகள். ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தியிலே சொல்லுகிறார், நீங்கள் என்னுடைய உயிர்ப்புக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள், இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். முதல் வாசகத்திலே அந்த உயிர்ப்புக்கு சாட்சிகளாக சீடர்கள் இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, எப்படி இந்த மாற்றத்தை சீடர்கள் பெற்றுக்கொண்டார்கள்? இந்த நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம், இயேசுவினுடைய உயிர்ப்பு அவர்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தியது, பயத்தை ஏற்படுத்தியது, அச்சத்தை ஏற்படுத்தியது, கவலையை ஏற்படுத்தியது. அப்படி இருக்க எப்படி கடவுளுக்கு இயேசுவுக்கு அவர்கள் சாட்சிகளாக இருந்தார்கள்? எப்படி அந்த மாற்றம் ஏற்பட்டது? எப்படி அவர்களுக்கு அந்த தைரியம் ஏற்பட்டது? தங்களை இயேசுவை போல கொன்று விடுவார்கள் என்று பயந்து போயிருந்த அவர்கள், நீங்கள் தான் இயேசுவை கொன்றீர்கள், இதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று எப்படி தைரியமாக சொல்ல முடிந்தது அன்புக்குரியவர்களே? எப்படி என்றால், சொல்லிலிருந்து அவர்கள் செயலுக்கு கடந்து சென்றார்கள். போதிப்பதை நம்பினார்கள், போதிப்பதை வாழ்வாக்கினார்கள். எனவேதான் இது நிகழ்ந்தது அன்புக்குரியவர்களே. ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்பை மகிழ்வோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் நாம் அனைவரும். என் கிழமை என்று இந்த வாரம் முழுவதும் திரு அவை அந்த உயிர்ப்பை பற்றி சிந்திப்பதற்கும் அந்த உயிர்ப்பின் மகிழ்ச்சியிலே திளைப்பதற்கும் நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறது. எனவேதான் இந்த வாரம் முழுவதும் நாம் உன்னதங்களில் கீதத்தை பாடுகிறோம். அன்புக்குரியவர்களே, இயேசுவின் சீடர்கள் கொண்டிருந்த பயம், கவலை, குழப்பம் இவற்றிலிருந்து அவர் அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று அவர்களுடைய மனதை அமைதிப்படுத்தினார், அவர்களுடைய மனதை தயாரித்தார். எதற்காக? அவர்கள் சாட்சிகளாக இருக்க வேண்டும். பழையதையும் நினைத்து கொண்டு இருக்காதீர்கள். நான் இறந்தேன் உண்மைதான், ஆனால் இப்போது உயிர்த்து விட்டேன், அதுவும் உண்மைதான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நபிதான் நச்சியதில் நாம் வாசிக்க கேட்கிறோம், அவர் ஏதாவது உண்பதற்கு இருக்கிறதா என்று கேட்கிறார். அவர்கள் மீன் துண்டை கொடுக்கிறார்கள், இயேசு அமர்ந்து உண்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இதெல்லாம் எதை குறிக்கிறது என்றால், அன்புக்குரியவர்களே, நான் உயிர்த்து விட்டேன் பாருங்கள், அந்த உயிர்ப்பின் சாட்சிகளாக நீங்கள் இருங்கள் என்பதை ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு அறிவுறுத்துகிறார். அன்புக்குரியவர்களே, எதற்காக? அவர்கள் அதற்காக தான் அழைக்கப்பட்டார்கள். பயந்து போயிருப்பதற்காக அல்ல, தங்களுடைய பழைய வாழ்விற்கு செல்வதற்காக அல்ல, தங்களுடைய பழைய தொழிலுக்கு செல்வதற்காக அல்ல, இயேசுவுக்கு சாட்சிகளாயிருப்பதற்காக. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வில் ஏற்படும் பயம், கவலை, கண்ணீர், குழப்பம், தீரா நோய்கள் போன்றவற்றை நீக்குவதற்கு, தீர்ப்பதற்கு இயேசு வருகிறார். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று இயேசு நமக்கும் சொல்ல காத்திருக்கிறார். எதற்காக என்றால், அன்புக்குரியவர்களே, நாம் சொல்லிலிருந்து செயலுக்கு கடந்து வருவதற்காக, இயேசுவின் உயிர்ப்புக்கு சாட்சிகளாயிருப்பதற்காக. நாம் பழைய பாவங்களை நினைத்து கொண்டு, பழைய செயல்களை நினைத்து கொண்டு பயத்திலே வாழ்ந்து கொண்டு இருந்தோம் என்றால், கவலையிலே வாழ்ந்து கொண்டு இருந்தோம் என்றால், நிச்சயம் அன்புக்குரியவர்களே, நம்முடைய மனதிலே அமைதி இருக்காது. அந்த அமைதி இல்லாத சூழ்நிலை இயேசுவுக்கு சாட்சிகளாக இருப்பதற்கு நம்மை உள்ளாக்கிவிடும். அன்புக்குரியவர்களே, நாம் ஆண்டவர் இயேசு சொல்லக்கூடிய அந்த சாட்சிய பகரக்கூடிய மக்களாக, சாட்சிய வாழ்வு வாழக்கூடிய மக்களாக இருப்பதற்கு தயாராக இருக்கின்றோமா? அப்படி என்றால் சொல்கின்றோமா அல்லது செயல்படுகின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன் நான் சொல்வதோடு நின்று விடுகிறோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். செயல்படுவதற்கு தடையாக இருக்கின்ற காரணிகள் என்ன என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இவற்றை கண்டறிந்தால்தான் அன்புக்குரியவர்களே சாட்சிகளாக நாம் வாழ முடியும். இயேசுவின் சீடர்கள் சொல்லவில்லை, செய்தார்கள். இயேசுவினுடைய வார்த்தைகளை நம்பினார்கள், போதித்த வார்த்தைகளை நம்பினார்கள், சாட்சிகளாக மாறினார்கள். நாமும் இயேசுவுக்கு சாட்சிகளாக வாழ விரும்புகின்றோமா? இறைவார்த்தையை படித்து கொண்டிருக்கின்றோமா? இறைவார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடியவர்களாக இருக்கின்றோமா? எல்லாவற்றுக்கும் மேலாக அன்புக்குரியவர்களே, நாம் அந்த இறைவார்த்தையை வாழ்வாக்க தயாராக இருக்கின்றோமா? வேறு வார்த்தையில் சொல்ல வேண்டுமென்றால் நாம் சொல்கின்றோமா அல்லது செய்கின்றோமா? சிந்தித்து பார்ப்போம்.
எனக்கென்று கொடுத்ததெல்லாம் எடுத்துக்கொள் முழுவதும், எனக்கென்று கொடுத்ததெல்லாம் எடுத்துக்கொள் முழுவதும், இளமையும் வளமையும் நான் வழங்கிட வறியவர்க்கே, இளமையும் வளமையும்